ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தரின் தேவார விளக்க உரை பகுதி 3. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல படிச்சேன். இந்த ஸ்டைபண்ட் ஒண்ணு கொடுக்கறாங்கல்ல ஏழைகளுக்கு, அப்ப நான் படிக்கும் இப்ப வந்து 150 ரூபாய் என்ன கொடுக்கறாங்க, அப்ப 10 ரூபாய் தான். அப்ப வந்து ஒரு டீ ஒரணா, ஒரு தமிழர் நிறைய இருக்கும், டீ ஒரணா கையகலம் இருக்கும், இட்லி காரணா, அந்த காலம் இல்லையா, 10 ரூபாய். இந்த 10 ரூபாய் எனக்கு கிடைக்கல, நான் உண்மையான ஏழை, நான் அப்ளை பண்ண கிடைக்கல, பணக்காரன் தான் ஏழைன்னு சொல்லி வாங்கிட்டான். நான் ஏமாந்து போயிட்டேன். இந்த மாப்பிள்ளைகள் மாதிரி பேசாம இருந்துட்டேன். சரி, கடவுள் நமக்கு கொடுக்கலன்னு பேசாம இருந்துட்டேன். அப்ளை பண்ணி பார்த்தா கிடைக்கல, நான் என்ன பண்ண முடியும். பேசாம ஒரு நாள் தெருவுல பாடிக்கொண்டு போனேன் சிதம்பரத்துல. அப்பதான் சிதம்பரத்துல இருந்த சிதம்பரத்துல ரெண்டு உற்சவம் நடக்கும், அதுக்கு பாட போவேன். இப்ப என்னால முடியல. ஒரு நாள் பாடிக்கிட்டே போனேன், ஒருத்தர் பாட்டு நல்லா கேட்டுட்டு நின்னார். நல்லா இன்னொரு ரெண்டு பாட்டு சொல்லுங்கன்னு சொன்னார். நாங்க வீதிக்கு என்ன வீதி பூரா பாட வேண்டாமா போக வேண்டாமான்னு சொன்னேன். நான் கூடவே வரேன்ட்டு அவர் என்ன நிக்க வச்சு சொல்லல. நான் அங்க நீ கூடவே நீ பாடிக்கிட்டே போங்க, நான் பாட்டு கேட்டு வந்துடுறேன். கடைசியா பாட்டு 4 வீதியும் கேட்டு விட்டு நான் போயிட்டு வரேன். பக்கத்தில் சொன்னாரு, இவர் சப்ஜெக்ட் முன்சிப், அவர் தெருவில் பாட்டு கேட்டு வராரு. நாளைக்கு தம்பி என் வீட்டுக்கு வந்து போறீங்களான்னு என்ன கூப்பிட்டார். வர்றேங்கன்னு சொல்றேன். முன்சி பாட்ட கூப்பிடாது, போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அங்க இருக்கவங்க போனேன். அண்ணாமலையத்துல படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தார். அப்படி சொல்லி இருக்கும்போது சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டைபண்ட் எனக்கு கிடைக்கலன்னு சொன்னேன். அப்படியா, ஏன் கிடைக்கல அப்படின்னு கேட்டார். இது ஏழைன்னு நான் எழுதி கொடுத்தேன், ஆபீஸ்ல இருக்கவங்க அதை ஒத்துக்கலை போட்டுருக்கு, யாராவது பணக்காரெல்லாம் வாங்கிட்டு போட்டான், எனக்கு கிடைக்கல, நான் உண்மையான ஏழை கிடைக்கலன்னு சொன்னேன். அப்படியா, சரி நான் ஒரு கடிதம் தரேன், இதை கொண்டு கொடுங்கோ அப்படின்னு சொன்னார். அப்போ கிடைக்கும்னு கூட சொல்லல, கொண்டு கொடுங்கோன்னு சொன்னார். சரி சொல்லிட்டு கொடு. இது இந்த பணம் எனக்கு கிடைக்கலங்கிற கோபம் ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கிறதா, அதனால நான் என்ன பண்ணேன், அவருடைய முன்சிப்பு எழுதி கொடுக்கிறாருன்னு சொன்னா கோர்ட்டு தீர்ப்பு மறலியாது, எனக்கு அந்த வயசுல தெரியல. நான் என்ன பண்ண, அந்த கடிதத்தை வாங்கி அந்த கடிதத்துல மற்றொரு பக்கத்துல பி சுவாமிநாதன் செகண்ட் இயர் இசைக்கல்லூரி அண்ணாமலை நகர் அப்படின்னு ஒரு மூலையில எழுதி அதை கொண்டு அந்த போட்டியில போட்டேன். வைஸ் சான்சலருக்கு அந்த கடிதம் போச்சு. ஏய், சப்ஜெக்ட் எழுதி கொடுத்துருக்கிறாரே, உன் மூலையில எழுதி கொடுத்துக்கிறான், உடனே அந்த பாய் கூப்பிட அப்படின்ட்டு. வைஸ் சான்சலர் உன்னை கூப்பிடறான்னு சொன்னேன், நான் டின்ன கட்டிவிட்டேன், என்னமோ ஏதோன்ட்டு எந்த போனேன். சிவசங்கர முதலியார் அவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். சப்ஜெக்ட் ஐயா தானே தெரியும். அவர்கிட்ட போய் சொன்னியா நீ இந்த மாதிரி எனக்கு ஸ்டைபண்ட் கிடைக்கல என்ன, இல்ல நானா போய் கேட்கல அவங்களா கேட்டாங்கன்னு சொன்ன. சரி சரி போப்போம், உனக்கு ஸ்டைபண்ட் கொடுக்க சொல்லுக்கிறேன், இப்ப 6 மாசம் கொடுத்துட்டாங்க, அந்த 60 ரூபாயும் சேர்த்து கொடுக்க சொல்லியிருக்கிறேன், போய் வாங்கிக்கிட்டார். சப்ஜெக்டினுடைய கடிதம் எப்படி பேசுது பாத்தீங்களா, அந்த மாதிரி திருஞான சம்பந்தர் சொல்றாரு, அந்த பொண்ணு அந்த மாப்பிள்ள தவறு செய்யவில்லை அப்படின்னு. இதை விட வேற என்ன நமக்கு வேணும் இல்லையா, அதத்தான் உங்களுக்கு. ஆக இவன் என்ன பண்ணாங்க, இவன் அழைச்சுக்கிட்டு இந்த பெண்ணை அழைச்சுக்கிட்டு போனான். அப்பெல்லாம் நடந்து நடந்து தானே போகணும், நடந்து நடந்து போறவங்க என்ன பண்ணாங்க, எங்கேயாவது சத்திரம் சாவடி கோயில் இங்கதான் தங்கணும். கோயில் வாசப்படியில படுத்திருந்தாங்க, படுத்திருந்த போது விதிவசம் அந்த மாப்பிளைய ஒரு பாம்பு கடிச்சு செத்து போயிடும். இந்த பக்கம் போனா தகப்பனாரும் தாயாரும் இருக்கிறாங்க 10-12 மைலுக்கு அண்ணாண்ட, இந்த பக்கம் போனா 40 மைலுக்கு அண்ணாண்ட மாமனார் வீட்டு ஜனங்கள் இருக்காங்க. நிர்கதியா நிக்கிறா இந்த பெண்ணு, என்ன பண்ணுவா சொல்லுங்க பாக்கலாம், நினைச்சு பார்க்க முடியுமா, நினைச்சோம்னா நெஞ்சு வெடிச்சு போகும். 4 மணிக்கு எந்திரிச்சா லேசான வெடிச்சம், மாமா மாமா போலாமா அப்படின்னு எழுப்புனா, எந்திரிக்கல, அவன் கடந்ததை பார்த்தா இவன் சரியாம செத்து போய்விட்டான் அப்படின்னு தெரியும். எப்படி இருந்திருக்கும் அந்த பெண்ணுக்கு நினைச்சு பார்ப்போமா? அவன் என்ன சொல்லி அழுதாலும் தெரியுமா? மாமா மாமான்னு அப்ப கூட போய் மேல விழலையாம். ஆமா செத்துதான் போயிட்டானே, அவன் மேல விழுந்து அழுதலாம் இல்லையவா? அழுதனியா? அப்பவும் உடை போந்து அலரும்படுமோ அடியாழ்வடே, எட்ட உட்காந்துதான் அழுதாவ. அப்ப கூட தொடல, உயிராயிருக்கும் போதும் தொடல, உயிர் போன போதும் தொடல. திருஞான சம்பந்தர் அதுக்கு சாட்சி. திருஞான அப்ப 4 மணிக்கு அவர் கோயிலுக்கு போறதுக்காக திருஞான சம்பந்தர் வந்திருக்கிறார். அப்பதான் நம்ம நாட்டுல கோயில் 4 மணிக்கு திறந்துருவான் போறவருக்கு, இன்னைக்கு 8 மணிக்கு கூட திறக்க மாட்டேங்கிறாங்க. யாரு கேட்க போற கோயிலை பத்தி? இந்த நாட்டுல கேட்கறதுக்கு எவனுக்கும் எந்த மனிதனுக்கும் இடம் இல்லாம போயிட்டு. அதனாலதான் நம்ம நாட்டுல கோயில்கள் எல்லாம் இழிவாக பேசவும் கேட்பாரத்தும் எத்தனையோ கோயில்கள் பூசை இல்லாம கூட கிடக்குது. ஆமா கடவுளே என்னைக்காவது கடந்து பிறப்பானாக்கம் என்று விட்டு விடுவோம். ஆக என்ன பண்ணினா 4 மணிக்கு போயிருக்காரு. அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருந்தாலாம், இவனுக்கு சடயம் என்று பேர் அல்லவா, சடையாய் தகுமோ அப்படின்னலாம். சடையாயால் அந்த பொண்ணு சொன்னதை அப்படியே பாட்டு சொல்றாரு அவர் திருஞான சம்பந்தர். சடையாயால் சரண்ணீ எனுமால் விடையாயனுமால், விடையினா ரிஷபம், அவன் மேல ஏறி வர்றதுனால விடையன் என்று பேர். விடையாயனுமால் வெறுவா விழுமாள் மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவளும் மெலிவே. தகுமாப்பா செய்யலாமா நீ? உன் வீட்டுல உன் ஊர்ல தஞ்சம்னு வந்து படுத்திருந்தவருடைய கணவனை நீ உயிரை போக்கி விட்டாய், செய்யலாமா நீ? இவனை கேட்கிறார் இந்த கேள்வி சம்பந்தர். அப்ப அடுத்த பாட்டுல சிந்தா எனுமாள் சிவனே எனுமாள், சிவனே தடையாய் விடையாய்னு அழுதுருக்கிறா. இப்ப இருக்கிற பெண்கள் அப்படி அழுகிறாள்? இப்ப இருக்கிற பெண்கள் அழறதும் இல்லை, அது ஒரு பக்கம். சரி போட்டோம், இப்படி சொல்லி அழுவா இல்ல? அத திருஞான சம்பந்தர் அப்படியே சொல்லிட்டு வர்றாரு பாருங்க. தடையாய் எனுமாள் சரண்ணி எனுமாள் விடையாய் எனுமாள், என்னுடைய பிராப்திய பத்தீங்களா, நான் தப்பு பண்ணாலும் என்ன கடவுள் தப்பு பண்ண விட மாட்டேங்கிறான். அதுக்கு உரிய ராகத்துக்கு வந்து விட்டேன். நான் வேற ஒரு ராகம் பாடலாம் நினைச்சுட்டு போனா கடவுள் என்ன பண்ற, வேண்டாண்டா அந்த அற்புதமான பதிகத்தை அதுக்குரிய ராகத்தை பாடுன்னு கொண்டு சேர்த்துட்டான். என்னையா சரிதானா? பாத்தீங்களா எப்படி திருத்துறான் பாத்தீங்களா பரமசிவம். ஆமா சடையா எனுமால் சரண்ணி எனுமால் விடையா எனுமால் வெறுவா விழுமாள் மடையார் குவளை மலரும் அருகல் உடையாய் தகுமோ இவள் உண்மெனிவே. சிந்தா எனுமாள் சிவனே எனுமாள் முந்தா எனுமாள் முதல்வா எனுமாள் கொந்தார் குவளை குலவும் அருகல் எந்தாய் தகுமோ இவளே தரவே, தகுமோ இவளே தரவே. தட்டையாய் என்னுமாள் சரண்ணி எனுமாள் மலிநீர் மருகள் மகிழ்வாய் வளை மெலிநீர் மயலாக்கவும் வேண்டினேல வண்ணம் உள் தோன்றி என்ன மண்ணீல கண்டம் உடையாய் மருகள் கைநீல வண்டார் குழலாய் உசனி நீல ஒன்றன் அயர்வாக்கிறையே மலரும் பரவப்படுவாய் தடைமேல் மலரும் பிறையொன்றுடையாய் மருகள். இந்த பாட்டுலதான் இந்த சாமி அந்த பொண்ணுக்கு நல்ல சர்டிபிகேட் எழுதி வைக்கிறார். அவன் இறந்து போய் கிடக்கிறான், பொழுது விடிஞ்சு போச்சு, எட்ட உட்கார்ந்துகிட்டே அழுகுறா, தொட்டே பார்க்கல மாமாவை.
புலரும் தனையும் துயிலாள் புடை போந்து அலரும் படுமோ அடியாளிவளே.
எப்படி எழுதி கொடுக்கிறார் பாத்தீங்களா, எப்படி எழுதி கொடுக்கிறார் பாத்தீங்களா, சிவசங்கர முதலியாருக்கு எழுதி கொடுத்ததை விட 1000 மடங்கு பெருது. அந்த பொண்ணனுடைய கற்பு விஞ்ஞான சம்பந்தரனால போற்றப்படுகிறது என்று நாம் எண்ணிக்கொள்வோமாக.
புலரும் தலையும் துயிலால் புடை போந்து அலரும் படுமோ அடியாளுவனே, வழுவாள் பெருமான் கடல் வாழ்கையனா.
அந்த பொண்ணை பத்தி மறுபடியும் சொல்ற, நீ வாழ்க நீ வாழ்க என்று கடவுள் பரமசிவனை அவர் சொன்ன சொல்ல தவறியதே கிடையாது. இப்படி செய்யலாமா நீ?
வழுவாள் பெருமான் கடல் வாழ்கை என எழுவாள் நினைவாள் இரவும் பகலும் மழுவாளுடையாய் மருகர் பெருமான் தொழுவாள் இவளை துயராக்கினையே. இலங்கை கிளைவன் விலங்கல் எடுப்ப துரங்க விரல் உண்டலும் தோன்றதனாய் வலங்குள் மைசூர் மருகர் பெருமான் அலங்கல் இவளை அலராக்கினையே. எரியா தடையும் அறிவர் தெரியாததோ தீர்த்திகளாயவனே மரியார் பிரியா மருகர் பெருமான் அறியால் இவளை அறிவாக்கினையே. அறிவில் சமணும் அலசாக்கியரும் நெறியல்லன செய்தன என்று உடல்வர் மரியேந்து கையாய் மருகப் பெருமான் நெறியார் குழலி நிறை நீக்கினையே. வயஞானம் அல்லர் மருகப் பெருமான் உயர் ஞான உணர்ந்தடி உள்குதலர் இயன் ஞான சம்பந்தன பார்வல்லர் இயன் ஞானம் எல்லாம் விளங்கும் புகழே.
ஒண்ணு, இந்த திருப்பதியத்தை பாடின உடனே அந்த வணிகன் உயிர் பெற்று எழுந்தான் என்று சேக்கிரார் பெருமான் எழுதியிருக்கிறார். நீங்க கேட்டுறாதீங்க, இந்த பதியத்தை இப்ப பாடி யாராவது நீ பழைக்க வச்சுனான்னு என்ன கேட்டுறாதீங்க, என்னால முடியும் இல்லையா. ஒரு நாள் தருமபுர மடத்துல 5 மணி இருக்கும், மாலையில மேளம் வாசிப்பான். மேளம் வாசிக்கும் போது ராஜரத்னம் பிள்ளை அங்க வந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல நாயனக்காரன்னு சொன்னா ராயரத்னம் பிள்ளையை தான் குறிக்கும். ஆமா, தமிழ்காரர்னு சொன்னா நீடாமங்கலம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை தான் குறிக்கும். தமிழ்நாட்டுல ஓதுவாமூர்த்தின்னு சொன்னா சுந்தர ஓதுவாமூர்த்தி தான் குறிக்கும். ஒரு சமயம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அந்த ஓதுவாமூர்த்தி சுந்தரமூர்த்தி ஓதுவாமூர்த்தியை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க முடியாது. ஆமா, தமிழ்நாட்டுல தேவாரத்தை நல்ல உயர்ச்சிக்கு கொண்டு போனவர் சுந்தர ஓதுவாமூர்த்தி. ஆமா, அப்படி அவரை மாதிரி தேவாரம் பாட முடியாது என்று கூட பலர் கருத்து. ஆமா, அப்படி ஆக அந்த ராயத்தன் பிள்ளை அங்க வந்தவர் என்ன பண்ணினார், பண்டாசந்தியை பார்க்க வந்திருக்கிறார் போல இருக்கு, மேலே வாய்ச்சோட இங்க இருந்து போய் அந்த நாயனத்தை வாங்கி கொள்ளடாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஊதுறார். பண்டாசந்தி உள்ள உட்கார்ந்துருக்கவர் யாரா நாயனம் ஊதுறது அப்படின்னு கேட்டா, அங்க இருக்கிற சிப்பாய் சொன்னா, இல்ல இல்ல நம்ம தட்சிணாமூர்த்தி ஊதுறான்னு. படா பைத்தியக்காரா கிடையாதுரா, ஊதுறவன் யாரோ வேற ஆள், போய் பாரு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா ராயசனம் இல்ல. ஏய், அவன் ஊதி முடிய விட்டு இங்க கூப்பிடுறான், ஏண்டா வந்தா இங்க, ஏண்டா இப்ப ஊதிக்கிட்டு இருக்கான் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசினார். அது வேற சமாச்சாரம். இப்ப அந்த நாயனத்தை தட்சிணாமூர்த்தி ஊதுன நாயனத்தை தானே இவன் ராயசனம்ல ஊதினாரு. அப்ப அவர் ஊதும் போது எதுக்காதுக்கும் வித்தியாசம் தெரிகிறது அல்லவா, அந்த மாதிரி திருஞான சம்பந்தருக்குத்தான் அந்த விஷம் போகுமே தவிர எனக்கு போகுமா, என்னால முடியுமா? பர்சன்டேஜ் வேணா ஒரு 10 மார்க் வேணா எனக்கு கிடைக்கும், அந்த அந்த பதியத்தை ஓதுற புண்ணியம் எனக்கு கிடைக்குமே தவிர ஒரு பிறந்த இறந்தவனை எழுப்பக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி, நான் திருஞான சம்பந்தர் அல்லவே அல்லவா. ஆமா, அப்படி இந்த பதியத்தை பாடினோட அந்த வணிகன் எழுந்தான் என்றும், 2 பேருக்கும் ஆசீர்வாதம் செய்து நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று ஆசீர்வாதம் செய்து அனுப்பினார் என்று வரலாறு வருகிறது. அதனாலதான் இப்பவும் சில பேர் சில பிள்ளைகளுக்கு சில பெண்களுக்கு திருமணம் பிளேஸ்ல ஆகாது. ஆமா, இப்ப கூட இன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னார், அந்த பதியத்தை படித்துக்கொண்டே இருக்கிறேன், என்னுடைய பெண்ணுக்கு திருமணம் நடக்கலையா, திருமணம் நடக்கிற வரையும் படிச்சுக்கிட்டே இருங்கய்யான்னு சொல்லிட்டானா. வேற நாம என்ன பண்ண முடியும், கடவுள்கிட்ட கேட்கத்தான் முடியுமே தவிர ஏன் கொடுக்கலன்னு அவனை போய் நம்ம கம்பெடுத்து அவனை அடிக்க முடியுமா, முடியாது. அதனால கேட்கத்தான் முடியும். ஆக இந்த திருப்பதியத்தை ஓதினால் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆகும் என்று ஒரு பொருள் உண்டு. ஏன் சொல்றீங்க, என்னுடைய சொந்தத்தை சொல்லட்டுமா, என்னுடைய வாழ்க்கையை சொல்லட்டுமா, என்னுடைய உடல் நோய்வாய்ப்பட்ட உடல். ஆமா, 1947 நான் டாக்டர் வீட்டுக்கு போன முடியே இருக்கேன். ஆனால் பாடப்போறது தவறதில்லை, அங்க ரெக்கார்ட் பண்ண தவறு போறதில்லை, நான் பாடிக்கிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கேன், டாக்டர் வீட்டு போயிட்டே இருக்கேன், வந்துகிட்டே இருக்கேன், இதுவும் நடந்துட்டு. அதனால இந்த பதியத்தை நான் தினந்தோறும் சொல்லுவேன். ஏன் உடம்பு சரிப்பட்டு வரல, அதுக்காக இந்த பதியத்தை நான் சொல்லுவேன். ஓரளவுக்கு நான் தாங்கி கொண்டு போற அளவுக்கு எனக்கு கடவுள் விதை செய்யறான். ஒண்ணு. ரெண்டாவது, எனக்கு எத்தனையோ வயசுக்கு அப்புறமா திருமணம் நடக்க வேண்டிய ஒரு பிராப்தியும் எனக்கு வந்து சேர்ந்தது. அதான் வேற ஒண்ணும் இல்ல, பிராப்தி அந்த பதியத்தை ஓதுனதுனால வந்தது. ஒண்ணு. இன்னொன்னு, சாமி என்ன சொல்றார், வயஞானம் வல்லார் மருகப்பெருமான் உயர்ஞானம் உணர்ந்தடி உழ்குதலால் இயஞ்ஞான சம்பந்தன பாடல் வல்லார் வியஞ்ஞானம் எல்லாம் விளங்கும் போழே என்பது. இந்த பதியத்தை ஓதுகிறவர்களுடைய புகழ் இந்த உலகம் எல்லாம் பரவிவிடும் என்று எழுதியிருக்கிறார் சுவாமி. இத நான் எண்ணி பாக்குறேன். நான் அமெரிக்காவுக்கு போனதில்ல, தென்னாப்பிரிக்காவுக்கு போனதில்ல, சிங்கப்பூர் போனதில்ல, அங்க எல்லாம் போய் பாருங்க, நிச்சயமா என்னுடைய கேசட் பாடிக்கொண்டே இருக்கிறது. திருவாசக மணி என்று ஒருவர் இருந்தார், பலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாது, திருவாசக மணி என்று பேர். அவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனார். அவர் என்ன நினைச்சு போனாரோ, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தேவாரத்தை பத்தி திருவாசகத்தை பத்தி சொல்ல வர்றவன் நான் தான் முதலாளாக இருக்கும்னு நினைச்சாரோ என்னமோ, அங்க போயினா அங்க ஒரு டேப் ரெக்கார்டர்னு தேவாரம் பாடிக்கணும். யாருது? உங்களுடைய தர்மபுரம் சாமிநாதன். நான் தான் முன்னாடி வரணும்னு, எனக்கு முன்னாடி அவன் வந்துட்டானாங்க அப்படின்னாரா அவர். அவர் எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். அவர் நான் தான் முன்னாடி வந்தேன்னு நான் நினைச்சுட்டு போனேன்டா, எனக்கு முன்னாடி நீ இருக்கிறாய், நீ என்னடா என்னுடைய டேப் அங்க கொடுத்துக்கிறேன் பாருன்னு சொல்ற மாதிரி இருந்தது என்று அவர் எழுதியிருந்தார் இந்த திருவாசக மணி. ஆக அந்த அளவுக்கு என்னுடைய புகழ்ச்சி போய்விடுகிறது அல்லவா இந்த திருப்பதிகத்தை ஓதினால். வயஞானம் வல்லார் மருகப்பெருமான் உயர்ஞான உணர்ந்தடி உழுகுதலால் இயஞ்ஞான சம்பந்தன பாடல் வல்லார் வியஞ்ஞானம் எல்லாம் விளங்கும் புகழே. இந்த உலகமெல்லாம் அவனுடைய புகழ் வரும் என்று எழுதி வைக்கிறார். இந்த பதிகத்தை நான் ஒவ்வொரு நாளும் சொல்ல தவறவே மாட்டேன். குறைஞ்சபட்சம் இந்த பதிய நான் மூன்று தடவையாவது சொல்லுவேன். இன்னைக்கு ஒரு தடவை தான் சொல்லி இருக்கிறேன். இன்னைக்கு தானே நம்ம நாட்டு முதல்வர் சொல்றாரு, திருக்குறளை நீங்க இலவசமாக பரப்புவதற்கு நீங்க தமிழ் வித்வான்கள்லாம் வரணும்னு. நான் ஒரு வருஷத்துக்கு முந்தையே ராமையா கிட்ட எழுதி கொடுத்தேன். நான் எனாமா வந்து செஞ்சு கொடுக்கிறேன்னு எழுதி கொடுத்தேனே, ஒரு வருஷத்துக்கு முந்தையே எழுதி கொடுத்தேன் ராமையா. கதும் எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க? அப்ப நான் தேவாரத்தை பரப்பணுங்கிற நோக்கத்தான் நான் எழுதியிருக்கிறேன் அல்லவா. ஆக இப்படி இந்த பதிகத்தை படித்தால் உன்னுடைய உடம்புல இருக்கிற விஷ நீர் போகும், ரெண்டாவது திருமணமாகும், உன்னுடைய புகழ் உலகம் எல்லாம் பரவும் என்று எழுதி வைக்கிற அற்புதமான திருப்பதிகத்தை நாம் இப்பொழுது உங்களுக்கு நான் நினைவூட்டினேன். இது இந்தளம் என்று சொல்லப்படுகிற பண்ணில் அந்த பெண் பாடி காமிச்சாள் என்பதை நான் அதைத்தான் அப்ப சொல்லிட்டே வர்றேன். அது இன்னும் எனக்கு முடியல. அந்த 24 பண்ணுக்கும் பண்ணுக்கு ஒண்ணு அப்படி சொல்லி காட்டணும் என்றதான் அப்ப சொல்லிட்டு வர்றேன். ஆக புரணிகாந்தா பெயன் கவுசி இந்த 5வது பண்ணு நான் காட்டிட்டு இருக்கிறேன். 24 பண்ணு சொல்லணும், இன்னும் 19 பாக்கி இருக்கு. இப்ப அடுத்த பண்ணு என்ன அப்படின்னு கேட்டா பெயன் கவுசி இந்த தக்கேசி என்று ஒரு பண்ணு இருக்கு. இன்றைக்கு பார்த்தா அந்த பண்ணு வந்து காம்போதி ராகம்னு சொல்றோம் இல்லையா, அந்த ராகத்துக்கு ஒத்து இருக்கிறது என்று பெரியவர்கள் எல்லாம் முடிவு பண்ணியிருக்கிறார்கள். இந்த தக்கேசி என்ற பண்ணுல, இந்த தக்கேசி என்ற பண்ணை மிகவும் நன்றாக பாடியவர் சுந்தரமூர்த்தி சுவாமி. ஆமா, அதை மிக விரிவாக பாடியிருக்கிறார். அவர் ராகத்திலையும் நல்லா பாடியிருக்கிறார், கருத்துக்களையும் நிறைய சொல்லி இருக்கிறார் என்பது சைவ வட்டாரத்துல பேசிய பேச்சு. அதுல இந்த தக்கேசி என்ற பண்ணுல அமைந்திருக்கிற திருப்பதியத்தை ஒன்றை நான் உங்களுக்கு இப்பொழுது நினைவூட்டுவேன். திருப்புன்கூர் என்று ஒரு ஊர் நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும். எப்படி தெரியும்? நந்தனார் சரித்திரம் வகையா இல்லையா? ஆமா, நந்தனார் சரித்திரத்துல வருகிறது அது. அந்த சரித்திரத்தை நமக்கு சொல்லி வைத்தவர் யார்? நந்தனார் சரித்திரத்தை நமக்கு சொல்லி வைத்தவர் யார்? தெய்வ சேக்கிழார் பெருமான். இதோ இருக்கிற குன்றத்தூர்லதான் அவர் பிறந்தார். அவர் கோயில போய் பார்த்திருக்கிறோமா? நாம போய் என்னைக்கு போய் பார்த்து அங்க விழுந்து நமஸ்காரம் பண்ணீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு தமிழில் ஒரு ஈடுபாடு தனியே வரும். நான் ஏற்கனவே தமிழில் நான் கொஞ்சம் பாட வேண்டும் என்று எண்ணம் உடையவன். சேக்கிழார் கோயில் திருப்பணி பண்ணி அங்க விழுந்து கும்பிட்டேன். அன்னையிலிருந்து என்னுடைய தமிழுக்கே தனியா ஒரு மதிப்பு இருக்கிறதை நானே பார்த்தேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முந்தி 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த கோயிலை தங்கமாக ஆக்கி வைத்தேன். இப்பவும் ஒரு தடவை நல்ல தக தக தங்க கட்டி மாதிரியே அந்த கோயிலை ஆக்கி வைக்க செய்தான் சேர்க்கிறார் குருமா. ஆமா சரி, அவர் சொன்ன கதை தான் இது அல்லவா? ஆமா, அந்த திருப்பூன்பூர்ல ஒரு பதிகம் பாடுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மிக அற்புதமான திருப்பதிகம். அதுல இருந்து ஒரு பாட்டு தான் நான் இப்ப சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்லிவிடுவோம், அடுத்த மாதம் பார்த்து கொள்வோம். அந்த நாளும் குறிப்பிட்டது மார்க்கண்டேய முனிவரை. அந்த நாளும் உன் அடைக்கலம் புகுத அவரை காப்பது காரணமாக வந்த காலந்தன் ஆறுயிரவனை வவ்வினாய்க்கு உந்தன் வன்மை கண்டு அடியேன். எந்தை நீயனை நமந்தவர் அலியில் இவன் மத்தியில் அடியான விளக்கும் சிந்தையால் வந்து உன் திருவடி அடைந்தே. பெரும்பொழுது திருப்புன்கூருளானே. என்ன கதை? இந்த பத்து பாட்டிலையும் பத்து வரலாறு சொல்லுகிறார் சுவாமி இந்த பதிகத்துல. முதல் வரலாறு என்ன? அந்தநாளன் என்பது மார்க்கண்டேய முனிவர். மார்க்கண்டேயவர் முனிவருடைய தகப்பனார் பேர் என்ன? மிருகண்டு மகரிஷி. தாயார் பேர் என்ன? மருத்துவதி அம்மை. இந்த மிருகண்டு மகரிஷி தனக்கு குழந்தை இல்லை என்று தவம் பண்ணினார். அப்படி தவம் பண்ணினவர் காட்டுல உட்கார்ந்துட்டு தவம் பண்ணிவிட்டார். மிருகங்கள் வந்து மிருகத்துக்கு இப்ப காதல் அரிச்சதுன்னா காலால சொரிஞ்சுக்கும் இல்லையா? ஆமா. இப்ப நடு முதுகுல அதுக்கு அரிச்சதுன்னா என்ன பண்ணும்? இப்ப நம்ம ஆபீஸ்ல இருக்கவங்க சில பேர் நடுவுல அரிச்சதுனாக்கா இந்த ஸ்கேல் இருந்ததுன்னா சரி, ஸ்கேல் இல்லாத என்ன பண்ணுவான்? எங்கேயாவது செவத்துல மரத்துலதான் தேய்ச்சி ஆகணும் முதுகு இல்லையா? அந்த மிருகங்களுக்கு அப்படி தினவு எடுத்ததுன்னா என்ன பண்ணும்? மரத்துல இடத்துல தேய்க்கும். அது இல்லன்னா என்ன பண்ணும்? பக்கத்துல கல்லுகள் இருந்தா அதுல தேய்ச்சிக்கும். இது கல்லுன்னு நினைச்சுட்டு அவன் மேல அப்படி உராய்ந்தது மிருகம். அந்த மிருகம் தேய்ச்சதுதான் இந்த மிருக மார்க்கண்டேய மனிதருடைய தகப்பனார் மிருகண்டுவியன் பேர். மிருகம் வந்து அவர் மேல தேய்த்து தன்னுடைய தினவை தீர்த்து கொண்டுதான் மிருகண்டுவிய மகர்ஷின்னு பேர். அவருக்கு குழந்தை இல்லைன்னு தவம் பண்ணினார். சிவன் ஒரு நாள் வெளிப்பட்டான். அவர் கேட்டார் சிவன், அப்பா குடிப்பான், ஊத்தி அவுட்டு போவான், பஞ்சமா பாதகம் செய்வான், அவன் செய்யாத பாபமே கிடையாது, 100 வயசு இருப்பான், ஒரு பிள்ளை தருவேன், வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டார். நான் கஜையை கொடுத்து அவனு சொல்லுவேன். இன்னைக்கு அவன் தான் தேவை, ஊர்ல அடிச்சு உரையில போடுவான். நான் அப்படித்தான் கேட்டிருப்பேன். நீங்க கூட அப்படித்தான் கேட்டிருக்கீங்க. மிருகண்டு மகர்ஷி, சம்போ மகாதேவா மகாதேவா மகாதேவா, அந்த குழந்தை எனக்கு வேண்டவே வேண்டாம், என்ன குழந்தை இல்லாம இருந்தாலும் இருக்கு, அந்த மாதிரி குழந்தை எனக்கு வேண்டான்ட்டு. என்ன சொன்னார் பரமசிவன்? 100 வயசு இருப்பான், பஞ்சமா பாதகன், ஊரு அடிச்சு உழையில போடுவான், 100 வயசு இருப்பான், அந்த பிள்ளை தேவையா அப்படின்னு? வேண்டவே வேண்டாம், நான் பிள்ளை இல்லாமலே இருந்துடுறேன், வேண்டாம் எனக்கு அப்படின்ட்டு. டேய் மிருகண்டு, நான் சொல்றத கேளுடா, 16 வயசு தான் இருப்பான், சிவபக்தன், என்னைக்குமே 16 அவன் இருப்பான், சிவபக்தி மிகுந்தவன், பஞ்சாட்சரம் சொல்லுவான், என்னை பூசை செய்வான், ஆனா 16 வயசு தான் இருப்பான். தேவலியான குடுத்துருட்டான். எவ்வளவு தீர்க்க தரிசனம் இருந்திருக்கு பாத்தீங்களா? அந்த மிருகண்டு மகரிஷிக்கு பின்னாலே 16 ஆக்கி கொள்ளுவான்னு நினைச்சார் போல இருக்கு அந்த மிருகண்டு மகரிஷி. குடுத்துருன்னு சொல்லிட்டான், கொடுத்துட்டார். அந்த பையன் தான் மிருகண்டு மகரிஷி. இன்னைக்கு மகரிஷிக்கு எல்லாம் தலைவர் மார்க்கண்டேய முனிவர் என்று சொல்லுகிறார்கள். இன்றும் அவர் இருக்கிறார் என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆமா, 15 வயசு இருந்துட்டான், 16வது வயசு வருது, தாய் தந்தைகள் அழுகுறாங்க. பையன் கேட்டான், அம்மா ஏன் அழற, பா ஏன் அழறன்னு கேட்டான். இன்னைக்கு இருக்கிற பையன் அப்பா அம்மாவை அழ செய்யறான். அன்னைக்கு இருந்த பையன், ஏம்மா அழுவுறே, ஏப்பா அழுவுறேன்னு கேட்டான். இந்த வரலாறை சொன்னாங்க. அப்படியா, நான் இன்னைக்கே சிவபூசையெல்லாம் செய்யறேன், சிவபூசையை விடாமல் செய்வேன், ஒவ்வொரு கேத்திரத்துக்கும் போய் பூசை பண்ணுவேன், காசியிலிருந்து எல்லா கேத்திரத்துக்கும் போவேன், என்னுடைய ஆயுள் முடியுதுன்னு சொன்னா சிவபூசையை நன்றாக செய்து விட்டு போய்விடுகிறேன் அப்படின்னு நினைச்சுட்டு ஒவ்வொரு ஊரா தரிசனம் பண்ணிட்டு பூசை பண்ணிட்டு கடைசியாக திருக்கடவுர் வந்தான். 16 முடியுது அன்னைக்கு. யமன் வந்தான், இந்த மார்க்கண்டேய முனிவருக்காக யமனை உதைத்தான். அதனால்தான் அங்க காலம்னு பேர் யமனுக்கு. அங்க இருக்கிற சாமிக்கு பேர் கால சம்ஹார மூர்த்தின்னு பேரு. காலனையும் சம்ஹாரம் பண்ணிவர் அவர், அதனால கால சம்ஹார மூர்த்தின்னு பேரு. அங்க இருக்கு. இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த சாமி கீழே யமன் கிடப்பான். யமனை சாக விடல, மறுபடியும் எழுப்பி விட்டார். யமன் போயிட்டு இருந்தாங்க, என்ன ஆயிருக்கும், யமன் இருக்கும் போதே நம்ம கோடிக்கணக்கில் சேர்ந்து போச்சு நம்ம நாட்டுல இல்லையா. ஆமா, போயிருந்தானா இன்னும் ரொம்ப மோசமா போயிடுமே. மறுபடியும் அவனை எழுப்பி விட்டார் என்று வரலாறு. இத நினைக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அன்னைக்கு அந்த மார்க்கண்டேய முனிவருக்காக வந்து யமனை உதைத்து அவனை காப்பாற்றினாயே, எனக்கும் யமன் வருவானோ, அவன் பிடித்து இழுப்பானா, அந்த உயிர் போகும்போது கூற்றுவன் என்று பேர் உண்டு யமனுக்கு, கூறுவன் கூற்றுவன் பேர். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, உடல் வேறு உயிர் வேறாக கூறு செய்யணும்னால அவனுக்கு கூற்றுவன் என்று ஒரு பேர் உண்டு. இந்த உடலை விட்டு அந்த உயிர் போகும்போது என்ன துடி துடிக்கும் தெரியுமா, இந்த உடல் கடவுளே கடவுள். வாதனையில வேதனையில மிக தலையாய வேதனை யம வேதனை தான். அதனாலதான் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, வீட்டுல இந்த குழந்தைகள் ஏதாவது துன்பப்படுச்சுன்னா யமனா வந்து என் பிராணம் எடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆமா, ஆக இந்த வேதனை நாம் பட்டாகணுமா அப்படி கேட்கிறார் குரு முருக பக்தர். இது நாய் போயிட்டு நாய் போயிட்டு சரி, அப்புறமா அடுத்த மாசம் அடுத்த மாசம் பார்த்தோம், 12 ஆயிடுச்சு. சரி, ஆக இவர் நினைக்கிறார் எனக்கு யமன் வருவான் வந்தான்னா, அப்ப வந்து அந்த மார்க்கண்டேயனுக்கு எப்படி நீ என்னை காப்பாற்றினாயோ அந்த மாதிரி என்னையும் காப்பாற்றி விடு, அதனால்தான் திருப்பங்கூருக்கு வந்து பாடுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த முதல் பாட்டுல மறுபடியும் பாட்டை சொல்லுகிறேன்.
அந்த நாளும் உன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக வந்த காலந்தன் ஆறுயிரதனை பப்பினாய்க்கு உந்தன் வன்மை கண்டு அடியேன் எந்தை நீ என நமர்ந்தவன் அழியில் இவன் மற்ற என் அடியான விளக்கும் சிந்தையால் வந்து உன் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்பூருளானே.
இந்த முதல் பாட்டு மாத்திரம் சொல்லியிருக்கிறேன். இத்தனை பேர் இருக்கும்போது நாம பஞ்சாட்டம் சொன்னா இதுதான் கோடி அர்ச்சனை இல்லையா. நாம எல்லாம் பஞ்சாட்டம் சொல்லுவோம், இங்க மாத்திரம் இல்ல வீட்டிலையும் நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய உடலுக்கு உங்களுடைய உயிருக்கு நல்லது என்று சொல்லி இப்ப பஞ்சாட்சரம் சொல்லி ஒரு நிமிஷம் கூட போய்விட்டது. அதனால எல்லோருமாக பஞ்சாட்சரம் சொல்லுவோம்.
ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், நம சிவாய சிவாய நமோ, ஓம் 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 நம சிவாய சிவாய நமவோம், சிவாய நமவோம், சிவாய நமவோம், சிவாய நமவோம்.
சிவன் கோயிலுக்கு தினம் செல்லுங்கள், சிவலிங்கத்தை பார்த்து வணங்குங்கள்,
ருத்ராட்சம் போட்டுக் கொள்ளுங்கள், விபூதி அணிந்து கொள்ளுங்கள், பஞ்சாட்சரம் சொல்லுங்கள், நலமே வாழ்க என்று சொல்லி வாழ்த்துவேன்.